வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 41. வாசிப்பவர் மதுமிதா. மொட்டை தலைச்சிக்கு கூந்தல் அழகி என்று பெயர் வைத்தது போல விக்கிரமபுரியில் நியாய சாஸ்திரம் தெரியாதவர்களெல்லாம் நியாயவாதிகளாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களையெல்லாம் ஞானாம்பாள் வரவழைத்து பின்வருமாறு பிரசங்கித்தாள். உலகத்தில் நடக்கிற வர்த்தகம், வியாபாரம், பல தொழில்கள், கொள்ளல், விற்றல், பரபத்தியங்கள், தாயபாகங்கள் முதலிய பரஸ்பர நிபந்தனைகளை பற்றி எண்ணிறந்த சட்ட திட்டங்களும் ஒழுங்குகளும் மனு நீதிகளும் நியாய பிரமாணங்களும் உண்டாயிருக்கிறபடியாலும் அந்த ஒழுங்குகளையெல்லாம் ஒவ்வொருவனும் கற்றுக்கொண்டு நியாயசபையில் விவரிப்பது கஷ்ட சாத்தியம் ஆகையாலும் சட்டம் தெரியாத பாமர ஜனங்களுக்கு உபகார்த்தமாக நியாயவாத தொழில் சகல தேசங்களிலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. நியாயவாதிகள் துன்பம் அடைந்தவர்களுக்கு துணைவர்களாயும் ஆஸ்திகளை இழந்தவர்களுக்கு அடைக்கலஸ்தானமாயும் பாத்திய கிரமங்களுக்கு பாதுகாவலராயும் இருக்கிறார்கள். நியாயவாதிகளே நியாயசாஸ்திரம் தெரியாமல் இருப்பார்களானால் அவர்கள் மற்றவர்களுக்கு எப்படி சகாயம் செய்யக்கூடும்? குருடனுக்கு குருடன் வழிகாட்டவும் செவிடனுக்கு ஊமையன் உபதேசிக்கவும் கூடுமா? கூடாதாகையால் நியாயவாதிகள் சகல சாஸ்திர பண்டிதர்களாய் இருக்க வேண்டும். நியாயஸ்தலங்களில் சகலவிதமான வழக்குகளும் வருகிறபடியால் அந்த வழக்குகளுக்கு சம்பந்தமான சகல சட்டங்களும் நியாயாதிவாதிகளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல பாடமாயிருக்க வேண்டும். ஒரு அற்ப தொழிலாளி கூட வெகுகாலம் பிரயாசைப்பட்டு கற்றுக்கொண்ட பிறகு அந்த தொழிலில் பிரவேசிக்கிறான். அப்படியானால் வக்கீல் வேலையை கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் எவ்வளவு பரிசிரமப்பட வேண்டும்? யுத்த சாஸ்திரம் தெரியாதவன் யுத்தத்திற்கு பிரவேசித்தது போலவும் மாலுமி சாஸ்திரம் தெரியாதவன் மரக்களம் ஓட்ட புகுந்தது போலவும் நியாய சாஸ்திரம் தெரியாத நியாயவாதி எப்போதும் பரம சங்கடப்பட ஹேதுவாகுமாகையால் நியாயவாதிக்கு சகல சாஸ்திரங்களும் விவகார அனுபவங்களும் தெரிந்திருக்க வேண்டும். வக்கீல் ஒரு வழக்கை அங்கீகரித்து கொள்வதற்கு முன் அதை நன்றாக பரிசோதித்து நியாய வழக்காயிருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அநியாய வழக்குகளை அங்கீகரிக்க கூடாது. வக்கீல் தன்னிடத்தில் வருகிற வழக்காளிகளின் சங்கதிகளை பூராயமாய் விசாரித்தால் பெரும்பாலும் உண்மையை கண்டுபிடிப்பது பிரயாசையாயிராது. ஒருவன் கொலை செய்திருப்பதாக வக்கீலுக்கு உண்மை தெரிந்த பிற்பாடு அவன் கொலையே செய்யவில்லை என்று வக்கீல் பேசுவது தெய்வ சம்மதமாகுமா? அந்த வக்கீலினுடைய மனசாட்சிக்குத்தான் பொருத்தமாயிருக்குமா? ஒருவன் திருடன் என்று வக்கீலினுடைய மனசுக்கு தெரிந்திருக்க அவன் திருடவே இல்லை என்று வக்கீல் சலஞ்சாதிப்பது எவ்வளவு பெரிய அக்கிரமம்! அந்த கொலையையும் களவையும் வக்கீல் செய்திருந்தால் எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷம் வக்கீலை சாராதா? ஒருவன் பொய்ப்பத்திரத்தை உண்டு பண்ணினதாக வக்கீலுக்கு பரிஷ்காரமாய் தெரிந்த பிறகு அந்த பத்திரம் உண்மை என்று வக்கீல் வாதித்தால் அந்த பத்திரத்தை சிருஷ்டி செய்தவனுக்கும் வக்கீலுக்கும் என்ன பேதம் இருக்கிறது? இந்த வழக்காளியும் மனதறிய பொய் ஆதரவை உண்டு பண்ணினான். வக்கீலும் மனதறிய பொய் பத்திரத்தை மெய்ப்பத்திரம் என்று சாதித்தான். ஆகையால் அவ்விருவரும் குற்ற விஷயத்தில் துல்லியமாய் இருக்கிறார்கள். ஒரு வழக்கு நிர்தோஷமாக காணப்படுகிற பட்சத்தில் சில அற்ப விஷயங்களில் இப்படியோ அப்படியோ என்கிற சந்தேகம் இருந்தாலும் கூட அந்த வழக்கை வக்கீல் ஏற்றுக்கொள்ள தடையில்லை. ஏனென்றால் உண்மையை கண்டுபிடிப்பது கோர்ட்டாருடைய கடமையே அல்லாது வக்கீலுடைய கடமையல்ல. அன்றியும் ஒரு கட்சி பொய்யென்று ஸ்தாபிக்கப்படுகிற வரையில் அதை மெய்யென்றே ஊகிக்க வேண்டியது சுபாவ முறைமையாயிருக்கிறது. சில வக்கீல்கள் வழக்கின் தன்மையை யோசிக்காமல் வந்த வழக்கு எந்த வழக்காயிருந்தாலும் உடனே அங்கீகரித்து கொண்டு தங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக கருப்பை வெள்ளையென்றும் வெள்ளையை கருப்பென்றும் வாதித்து பெயரை கெடுத்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு அந்நியாயவாதிகள் என்கிற பெயர் பொருந்துமேயல்லாமல் நியாயவாதிகள் என்கிற பெயர் பொருந்துமா? ஒரு வழக்கை வக்கீல் அங்கீகரிக்கும் போது அது துர்வழக்கென்று தெரியாமல் இருந்து பிறகு எப்போது தெரிந்தாலும் அதை உடனே நிக்ஷேபித்து விட வேண்டியது வக்கீலின் கடமையாய் இருக்கிறது. ஒருவனுடைய கட்சியை வக்கீல் பார்வையிட்டு அதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று நிராகரித்த பின்பு அவனுடைய எதிரியின் கட்சியையும் வக்கீல் ஏற்றுக்கொள்வது முறையல்ல. ஏனென்றால் அந்த கட்சிக்காரனுடைய வழக்கை வக்கீல் முந்தி பார்வையிட்டாரோ அந்த கட்சிக்காரனுடைய இரகசியங்களும் பலாபலங்களும் வக்கீலுக்கு தெரிந்திருக்குமாதனாலும் அவைகளை அந்த கட்சிக்காரனுக்கு விரோதமாகவும் எதிர்கட்சிக்காரனுக்கு சாதகமாகவும் உபயோகிக்கும்படியான துர்புத்தி வக்கீலுக்கு உண்டாகுமாதலாலும் வக்கீல் எதிர்கட்சியை ஏற்றுக்கொள்வது தர்மமல்ல. வக்கீலிடத்தில் வருகிற கட்சிக்காரன் அறியா புத்தியினால் ஆதாரமற்ற வழக்கை செய்ய எத்தனிக்கிறான் என்று வக்கீலுக்கு தெரிந்த மாத்திரத்தில் அவன் வீண் வழக்காடி நஷ்டப்படாதபடி அவனுக்கு வக்கீல் புத்தி போதிக்க வேண்டும். சமாதானப்படுத்த வேண்டியது வக்கீலின் கடமையாய் இருக்கிறது. வக்கீல்கள் தங்களுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக வழக்குகள் சமாதானமாகாதபடி விக்கினம் செய்கிறார்களென்னும் அபவாதத்துக்கு வக்கீல்கள் இடம் கொடுக்க கூடாது. ஒரு துர்நியாயவாதியானவன் கட்சிக்காரனை கண்ட உடனே, உன்னுடைய அதிர்ஷ்டந்தான் உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்து விட்டது, என்னிடத்தில் எப்போது வந்தாயோ அப்போதே உன்னுடைய காரியமெல்லாம் அனுகுலந்தான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல உன்னுடைய வழக்கு எப்படிப்பட்ட வழக்காயிருந்தாலும் ஜெயித்து கொடுக்கிறேன், உன்னுடைய எதிரியை தலை காட்டாதபடி அடிக்கிறேன், அவன் லா மேலே போனதால் நான் ஈக்விட்டி மேலே போவேன், அவன் தர்மசாஸ்திரத்தை ஆதாரமாக காட்டினால் நான் இங்கிலீஷ் லாவை கொண்டு வெல்கிறேன், அவன் பிரெஞ்சு லாவை பிரயோகித்தால் நான் ஜெர்மன் லாவை பிரயோகிக்கிறேன், அவன் ஜெர்மன் லாவால் என்னை அடித்தால் அவனை ரோமன் லாவால் அடிக்கிறேன் என்று மெய்யாகவே யுத்தத்துக்கு புறப்படுகிறவன் போல் வீர சல்லாபம் கூறுகிறான். மதில் மேல் ஏறிய பூனையை போலவும் சேற்றில் நட்ட கம்பம் போலவும் வியாஜியம் எந்த பக்கம் தீரும் என்பது நிச்சயமில்லாமல் இருக்கிற வக்கீல் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி கட்சிக்காரர்களை ஏமாற்றுவது தர்மமா? வியாஜிய தொகையையும் வக்கீலினுடைய பிரயாசத்தையும் வழக்காளியினுடைய நேர் நிர்வாகத்தையும் யோசித்து அதற்கு தக்கபடி கிரமமான ஃபீஸ் வக்கீல் வாங்க வேண்டுமே தவிர அதிக ஃபீஸ் கேட்பது கிரமமல்ல. வியாஜியக்காரனுக்கு பல செலவுகளும் துன்பங்களும் நேரிடுகிறபடியால் வக்கீலும் அதிக ஃபீஸ் வாங்கி அவனை துன்பப்படுத்துவது நியாயமல்ல. ஒரு வழக்காளி தோற்கிற பட்சத்தில் அவன் கொடுத்த ஃபீஸ்களும் செய்த செலவுகளும் அவனுக்கு மறுபடியும் கிடைக்கிறதற்கு மார்க்கமில்லாமல் நஷ்டமடைகிறான். அவன் ஜெயிக்கிற பட்சத்தில் சட்டத்தில் குறிக்கப்பட்ட கிரமமான ஃபீஸ் மட்டும் அவனுக்கு எதிரியினால் கிடைக்குமே அல்லாமல் அவன் அதிகமாக கொடுத்த ஃபீஸ் அவனுக்கு கிடைக்க வழியில்லை. ஆகையால் இந்த விஷயங்களையெல்லாம் வக்கீல்கள் யோசித்து ஃபீஸ் வாங்குகிற விஷயத்தில் அதிக்கிரமிக்க கூடாது. துன்பப்படுகிறவர்களுக்கு சகாயம் செய்ய வேண்டியது எல்லோருடைய கடமையாய் இருப்பதைப் போலவே வக்கீல்களுக்கும் முக்கிய கடமையாய் இருக்கிறது. சொத்து நஷ்டமாவது அல்லது சரீர துன்பமாவது அடைந்து ஃபீஸ் கொடுக்க நிர்வாகமில்லாத பரம ஏழைகளிடத்தில் வக்கீல்கள் ஒன்றும் வாங்காமல் அவர்களுடைய கட்சியில் பேசி சாதிப்பார்களானால் அவர்களுக்கு பரம சுகிர்தமும் கீர்த்தியுமாய் இருக்கும். வக்கீல்களுக்கு வாய் வார்த்தையால் வருகிறபடியால் அவர்கள் எப்போதும் ஆபத் சகாயிகளாயும் தீனோபகாரிகளாயும் இருக்க வேண்டும். அந்த ஏழைகளுக்கு பொருளுதவி வேண்டுமானாலும் செய்து அவர்கள் ஜெயித்த பின்பு அந்த தொகையை வாங்கிக் கொள்வதும் பெரிய உபகாரம்தானே. சில தேவதைகள் அடிக்கடி பழி கேட்பது போல சில வக்கீல்கள் ஒரு வழக்கில் அடிக்கடி ஃபீஸ் கேட்பதாக கேள்விப்படுகிறோம். எப்படி என்றால், அவர்கள் வியாஜிய ஆரம்பத்திலே சரியான ஃபீஸ் வாங்கி இருக்க பிறகு வியாஜியம் முதல் விசாரணையாகும் போது வேறு ஃபீஸ் கொடுக்க வேண்டும் என்றும், கெடாத வரையில் கோர்ட்டில் ஆஜராக மாட்டோம் என்றும் பிடிவாதம் செய்கிறார்கள். கட்சிக்காரனுக்கு வேறே மார்க்கம் இல்லாமையால் அப்போதும் ஃபீஸ் கொடுக்கிறான். பிறகு சாட்சி விசாரணையாகும் போதும் வக்கீல்கள் கோர்ட்டுக்கு வரமாட்டோம் என்று படுத்துகிறார்கள், அல்லது வேறொரு கோர்ட்டில் அதிக ஃபீஸ் வருவதாக சொல்லி பயண சன்னாகமாயிருக்கிறார்கள். அப்போதும் அவர்களுக்கு தட்சணை கொடுத்து வசப்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. இப்படியாக சிவில் விஷயமாவது அல்லது கிரிமினல் விஷயமாவது விசாரணையாகிற ஒவ்வொரு தினத்திலும் புதிது புதிதாக வக்கீலுக்கு காணிக்கை கொடுத்து கட்சிக்காரன் பிக்ஷைக்காரனாகிறான். ஒரு வழக்குக்காக வக்கீல் பூரண ஃபீஸ் வாங்கி கொண்டு அதை கோர்ட்டில் தாக்கல் செய்த பின்பு அந்த வழக்கு வேறொரு கோர்ட்டுக்கு அனுப்பப்படுகிற பட்சத்தில் அந்த கோர்ட்டிலும் பேச அந்த வக்கீலுக்கு பாத்தியம் இருந்தால் கூட வேறு ஃபீஸும் போக வர வழிச்செலவும் படிச்செலவும் முதலியவைகளெல்லாம் வாங்கி கொண்டுதான் அந்த வக்கீல் மற்றொரு கோர்ட்டுக்கு போகிறார். குறித்த தினத்தில் விசாரணையாகாத பட்சத்தில் மறுபடியும் வேறு ஃபீஸும் படிச்செலவும் வக்கீல் வாங்கி கொள்கிறார். சில வக்கீல்கள் பல ஜில்லாக்களில் வழக்குகளை வாங்கி கொண்டு பூ பிரதட்சணம் செய்து வருகிறார்கள். அவர்களை காலையில் காசியில் பார்க்கலாம், மத்தியானத்தில் மதுரையில் பார்க்கலாம், அந்தி நேரத்தில் அயோத்தியில் பார்க்கலாம். அவர்கள் ஆசையையே இறகாக கொண்டு பட்சி போல் பறந்து திரிகிறார்கள். அவர்களுக்கு ரயில் வண்டி வேகமும் போதாமையினால் தந்தி தபால் வழியாக பிரயாணம் செய்யக்கூடாமல் இருப்பதற்காக சர்வதா விசாரணப்படுகிறார்கள். இந்த விஸ்வ சஞ்சாரிகளிடத்தில் வியாஜியங்களை கொடுப்பதை பார்க்கிலும் சகல அஸ்தாந்திரங்களையும் அக்னிக்கு தத்தம் செய்து விடுவது நன்மையாயிருக்கும். ஒரு ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு போகிற வக்கீல் தனக்காக வேறொரு வக்கீலை ஆஜராகும்படி சொல்லிவிட்டு போவது வழக்கமாயிருக்கிறது. இந்த வழக்கம் யாரால் எக்காலத்தில் ஏற்பட்டதென்பது ஒருவருக்கும் தெரியாது. ஒரு வக்கீல் கட்சிக்காரனிடத்தில் ஃபீஸ் வாங்கி கொண்டு அவனுடைய வழக்கு முழுமையும் தானே சுயமாக நடத்துவதாக ஒப்புக்கொண்டிருக்க, அந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக அந்த வக்கீல் வேறொரு வக்கீலை எப்படி நியமிக்கக்கூடும்? கவர்மெண்டாரால் நியமிக்கப்பட்ட உத்தியோகஸ்தன் சுயமே வேலை பாராமல் தன்னுடைய ஸ்தானத்தில் வேறொரு உத்தியோகஸ்தனை நியமிக்க கூடுமா? ஒரு காரியஸ்தன் எஜமானனுடைய உத்தரவில்லாமல் தனக்கு பதிலாக வேறொரு காரியஸ்தனை நியமித்துவிட்டு நினைத்தபடி திரியலாமா? இந்த வினாக்களுக்கு யாவரும் எதிர்மறையாக உத்தரம் சொல்லுவார்கள் என்று நம்புகிறோம். அப்படியானால் ஒரு கட்சிக்காரனால் நியமிக்கப்பட்ட வக்கீல் தனக்காக ஆஜராகி பேசும்படி வேறொரு வக்கீலுக்கு எப்படி ஆதாரம் கொடுக்கக்கூடும்? ஒரு வக்கீல் சம்பந்தப்பட்ட வழக்கை கோர்ட்டார் விசாரிக்கப் போகிற தற்சமயத்தில் அந்த வக்கீல் வேறொரு வக்கீலை நியமித்துவிட்டு போகிறபடியால் அந்த புது வக்கீலுக்கு வியாஜிய நடவடிக்கைகளை பார்க்க மனமும் இல்லாமல் நேரமும் இல்லாமல் அநேக வழக்குகள் அதோ கதியாய் போகின்றன. சில சமயங்களில் அந்த புது வக்கீலுக்கும் அந்த கட்சிக்காரன் தஸ்தூரி கொடுத்து பல விதத்திலும் நஷ்டமடைகிறான். தன்னுடைய வக்கீல் ஆஜராகாமல் போனால் நஷ்டமடைந்த கட்சிக்காரன் அந்த நஷ்டத்துக்காக வக்கீல் மேலே தாவா செய்ய யாதொரு தடையும் இல்லை. ஒரு வக்கீலுக்காக வேறொரு வக்கீல் ஆஜராகிற வழக்கம் அக்கிரமத்திலே பிறந்து அக்கிரமத்திலே வளர்ந்து அக்கிரமத்திலே நிலைமை பெற்றிருப்பதால் அதை ஒவ்வொரு கோர்ட்டாரும் திக்காரம் செய்ய வேண்டும். அந்த துர்வழக்கம் மேலான கோர்ட்டுகளிலும் நடந்து வருகிறதாக சிலர் சொல்லுகிறார்கள். அக்கிரமத்தை கிரமமாக்கவும் கிரமத்தை அக்கிரமமாக்கவும் ஒரு கோர்ட்டாருக்கும் அதிகாரமில்லை என்பது பொது விதியாய் இருக்கிறது. வக்கீல் தனக்குள்ள நேரத்தையும் சாவகாசத்தையும் தன்னுடைய சக்தியையும் ஆலோசித்து மிதமாக வியாஜியங்களை அங்கீகரிக்க வேண்டுமே தவிர பொருள் ஆசையினால் பல ஊர்களிலும் எண்ணிக்கை இல்லாத வியாஜியங்களை வாங்கி கொண்டு ஒன்றையும் கவனிக்க நேரமில்லாமல் திண்டாடப்படக்கூடாது. வக்கீலினுடைய சக்திக்கு மேற்பட்ட வழக்குகளை வாங்குவது கட்சிக்காரர்களுக்கு நஷ்டகரமாயும் வக்கீலுடைய சரீர சௌக்கியத்துக்கே குறைவாகவும் முடியும். ஒரு வழக்கை வக்கீல் அங்கீகரித்து கொண்டால் அது அனுகூலிக்கும் பொருட்டு வக்கீலார் கூடிய மட்டும் பரிசிரமப்பட வேண்டும். அந்த வழக்கின் சாராம்சங்களையும் சகல சங்கதிகளையும் வக்கீல் நன்றாக கவனித்து அதற்கேற்ற சட்டங்களையும் சாஸ்திரங்களையும் மேற்கோர்ட்டாருடைய சித்தாந்தங்களையும் எதிர்கட்சியின் துர்பலங்களையும் எடுத்து காட்டி சபாகம்பமில்லாமல் வாசகதாட்டியாகவும் சமயரஞ்சிதமாகவும் வாதிக்க வேண்டும். ஆனால் நடந்த காரியங்களை வக்கீல் விவரிக்கிற விஷயத்தில் கட்சிக்காரன் சொன்னபடி விவரிக்க வேண்டுமே அல்லாது நூதன சங்கதிகளை சிருஷ்டிப்பதும் கட்சிக்காரனுக்கு சாட்சி திட்டம் பண்ணி கொடுப்பதும் வக்கீலுடைய வேலை அல்ல. சில வக்கீல்கள் எதை கிரமம் என்று ஒரு வழக்கில் வாதித்தார்களோ அதை தானே அக்கிரமம் என்று வேறொரு வழக்கில் வாதிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தகுந்த வயது வராமல் இருக்கும் போது தகப்பன் எந்த காரணத்தை பற்றியும் சொத்துக்களை விநியோகம் செய்யக்கூடாதென்றும் அப்படி விநியோகம் செய்தால் தகுந்த வயது வந்த உடனே பிள்ளைகள் ஆட்சேபிக்கலாம் என்றும் ஒரு வழக்கில் வக்கீல் வாதிக்கிறார். பிறகு அந்த வழக்கில் தானே அன்றைய தினம் விசாரணையாகிற வேறொரு வழக்கில் பிள்ளைகள் பாலியர்களாயிருக்கும் போது தகப்பன் எதேச்சா விநியோகம் செய்யலாம் என்றும் பிள்ளைகள் ஒரு காலத்திலும் அதை ஆட்சேபிக்க கூடாதென்றும் வாதிக்கிறார். யாதொரு காரணமும் இல்லாமல் புருஷனை விட்டு வெளிப்பட்டு போய்விட்ட ஸ்திரீக்கு புருஷன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கில் வக்கீல் வாதிக்கிறார். அதே விதமான வேறொரு வழக்கில் புருஷன் பெண் ஜாதிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது இல்லவே இல்லை என்று வாதிக்கிறார். இப்படியாக சமயத்துக்கு தக்கபடி வழக்குக்கு வழக்கு பரஸ்பர விரோதமாக வக்கீல் செய்யும் வாதம் துர்வாதமல்லவா? சகல வழக்குகளிலும் சாஸ்திரமும் நியாயமும் ஒரே தன்மையாய் இருக்குமே அல்லாது வழக்குக்கு வழக்கு பேதிக்குமா? ஆனால் நடந்த சங்கதிகளிலும் விஷயாந்தரங்களிலும் பேதம் இருக்குமானால் அந்தந்த வியாஜ்ய விதிக்கு தக்கபடி வெவ்வேறு விதமாக வாதிப்பது கிரமமே. எப்படி என்றால், தகப்பன் ஊதாரியாயும் ஆராதூரிக்காரனாயும் துர்த்தனாயும் இருந்து சிறு பிள்ளைகளுடைய ஹிதத்துக்கு விரோதமாக சொத்துக்களை துர்விநியோகம் செய்திருப்பானால் அந்த விநியோகம் செல்லாதென்று வக்கீல் ஆட்சேபிக்க என்ன தடை இருக்கிறது? வேறொரு வழக்கில் தகப்பன் பிள்ளைகளுடைய ஹிதத்தை நாடியே குடும்ப உபயோகார்த்தமாக சத் விநியோகம் செய்திருந்தால் அந்த விநியோகம் செல்லும் என்று வக்கீல் வாதிக்கவும் பிரதிபந்தமில்லை. ஒரு வழக்கில் புருஷன் பரஸ்திரீயை சேர்த்து கொண்டு தன் பத்தினியை நிஷ்காரணமாய் அடித்து துரத்தி அநியாயம் செய்திருப்பானானால் அவன் பெண்ஜாதிக்கு பிரத்யேக ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமென்று வக்கீல் வாதிக்கலாம். வேறொரு வழக்கில் பெண்சாதி யாதொரு காரணமும் இல்லாமல் ஸ்வேச்சையாய் புருஷனை விட்டு விலகி போயிருப்பாளானால் அவள் பிரத்யேக ஜீவனாம்சத்துக்கு அபார்த்தியஸ்தி என்று வக்கீல் பேச என்ன விக்னம் இருக்கின்றது? இப்படிப்பட்ட விஷய பேதமான வழக்குகளில் வக்கீல் வெவ்வேறு விதமாக வாதிக்கலாமே அல்லாது ஒரே தன்மையான வழக்குகளில் வித்தியாசமாக பேசுவது விபரீதமல்லவா? நியாயவாதிகள் நியாயாதிபதிகளுக்கு அடுத்த படியில் இருப்பதாலும் ஒரு கால் அவர்கள் நியாயாசனத்தில் ஏறவும் கூடுமாகையாலும் நியாயவாதிகள் நீதிமான்களாயும் சர்வ குணோ உத்தமர்களாயும் பிரகாசிக்க வேண்டும் என்றாள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 41 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.